நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 14 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடபகுதி மக்களின் நலமாக வாழ இந்தியா எப்பொழுதும் துணை நிற்கும் என்று இந்திய பிரதமர் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளவை.
ஜாஃபனா கே சபி பாயோ பகனோ கோ பஹோத் ஹி அச்சி சுகி ஜிந்தகி கே லியே ஔர் ஸ்ரீலங்கா கி பிரகதி கே லியே மேரி தரப் சே பாரத் கி தரப் சே ஹமேஷா சாத் ஔர் சஹயோக் ரஹேகா யே விஸ்வாஸ் திலாதா.
இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது தொடர்பில் தினக்குளர் பத்திரிகையின் தலைமை ஆசிரியரின் ஒரு ஆய்வு.
மோடி அவர்கள் இப்பொழுது இங்கு வந்து சொல்லி இருக்கின்ற செய்திகள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற மாதிரி இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் இந்த நம்பிக்கை அடுத்து வரும் நாட்களில் என்ன வகையாக செயல் வடிவம் பெறும் என்பதில் தான் எல்லாமே தங்கியிருக்கிறது.
போப் பிரான்சிஸ் பதவி விலக கூடும் என்று சூசகமாக தெரிவித்துள்ளவையும் நேயர் நேரமும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் புனிதசீலன் பிரதீபன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
பசிபிக் நாடான வனுவாட்டுவை புயல் தாக்கி பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் டஜன் கணக்கான மக்கள் பலியாகியுள்ளதாகவும் உதவி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. அந்த சமூகத்தினரின் பாரம்பரிய ஓலை வீடுகள் அனைத்தும் புயற்காற்றில் வீசி எறியப்பட்டுள்ளதுடன் நவீன அடுக்குமாடி தொகுதிகளும் உடைந்து விழுந்துள்ளதாக நேரில் கண்டவர்கள் தெரிவிக்கின்றனர். வனுவாட்டுவிற்கு சொந்தமான 65 தீவு கூட்டங்களிலும் புயலால் ஏற்பட்ட சேதம் குறித்து இன்னமும் முழுமையாக கணக்கெடுக்கப்படவில்லை என நிவாரணப் பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் பள்ளிக்கூடங்கள் மற்றும் தேவாலயங்களில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ளதாக கூறிய நிவாரணப் பணியாளர்கள் மேலும் அநேகமானோர் தலைநகர் போர்ட்விலாவில் தெருக்களில் அலைந்து திரிவதாகவும் தெரிவித்தார்கள். இதுவரை 8 பேர் பலியாகியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
சியரா லியோனில் துணை அதிபரான சாமுவல் சாம்சுமனா தான் தலைநகர் ஃப்ரீடவுனில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தில் தஞ்சமடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அவர் தனது வீட்டை விட்டு புறப்பட்டுவிட்டார். ஆனால் அமெரிக்க தூதரகம் அவரது கோரிக்கை தொடர்பாக இன்னமும் முடிவு செய்யவில்லை. முன்னதாக அவரது வீட்டை சுற்றி வளைத்த படையினர் அவரது காவலர்களின் ஆயுதங்களை களைந்திருந்தார்கள். இவோலாவால் துணை அதிபர் சாமுவல் சாம்சுமனாவின் மெய்ப்பாதுகாவலர் கடந்த மாதம் இருந்ததை அடுத்து அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதை மேலும் பலப்படுத்தவே பாதுகாப்பு படையினர் அவரது வீட்டுக்கு சென்றிருப்பதாக அரசாங்கம் கூறியிருக்கின்றது. வன்செயல்களை தூண்டியது, கல்வி தகமைகள் குறித்த பொய்யான தகவல்களை கூறியது, தனது மத நம்பிக்கை குறித்த பொய் கூறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆளும் அனைத்து மக்கள் காங்கிரஸ் சாமுவல் சாம்சுமனாவை கட்சியிலிருந்து வெளியேற்றியிருந்தது.
யுக்ரைனில் ரஷ்யாவின் இராணுவ தலையீடு குறித்து கொலை செய்யப்பட்ட ரஷ்ய எதிர்க்கட்சி அரசியல்வாதி போரிஸ் நெம்ஸ்டோவ் அவர்களால் தொகுக்கப்பட்டுக் கொண்டிருந்த சர்ச்சைக்குரிய அறிக்கை அவர் மரணமாகிவிட்ட போதிலும் பூர்த்தி செய்யப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்படும் என்று அவரது நெருங்கிய கூட்டாளியொருவர் கூறியுள்ளார். நெம்சோவால் சேகரிக்கப்பட்ட ஆவணங்களை தாம் ஒருவாறு மீட்டுள்ளதாக பிபிசிக்கு தெரிவித்த எலியா யாசின் நிபுணர்களை ஒன்று சேர்த்து குழு அமைத்து புலனாய்வு விசாரணைகளை பூரணப்படுத்துவதாகவும் கூறினார். யுக்ரைனில் ரஷ்யாவின் தலையீடு குறித்த விடயம் மாஸ்கோவில் உணர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்கலான விடயமாக இருப்பதுடன் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள முயற்சித்த ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் சனிக்கிழமை காலையில் ஒரு வயதான கன்னியாஸ்திரி 6 பேரால் கூட்டாக பாலியல் உறவுக்கு உட்படுத்தப்பட்டதுடன் கான்வென்ட் பள்ளிக்கூடம் ஒன்றும் சூறையாடப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அந்த ஆட்களில் முதலில் பள்ளிக்கூடத்தில் இருந்த பணத்தை களவாடிவிட்டு பின்னர் அந்த கன்னியர் மடத்தினுள் நுழைந்ததாக கொல்கத்தாவுக்கான பேராயர் தாமஸ் டிசாய்ஸா பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். 74 வயதான அந்த கன்னியாஸ்திரி பாலியல் உறவுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது வேறு இரு கன்னியாஸ்திரிகளும் ஒரு காவலாளியும் கட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள். மேற்கு வங்க முதலமைச்சர் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்.
இலங்கையில் யுத்தத்திற்கு பின்னர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இலங்கை அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கட்டிய வீடுகளை மக்களுக்கு கையளித்தார். தமிழர்கள் அதிகம் வாழும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையிலேயே இந்திய பிரதமரின் இந்த அறிவிப்பும் வெளியாகியுள்ளது.
மகாத்மா காந்தியின் வெண்கல உருவச்சிலை ஒன்று லண்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியா திரும்பி 100 நிறைவு பெறுவதையொட்டி இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வை கால பலர் கூடியிருந்தார்கள். ஒரு 100 முன்னர் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய காந்தி சுயாட்சிக்கான இந்திய போராட்டத்தை தொடங்கியிருந்தார். பிரிட்டனின் நாடாளுமன்ற சதுக்கத்தில் இந்தியர் ஒருவரின் சிலை திறக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். காந்தியின் சிலை திறக்கப்படுவதையொட்டி அந்த இடத்தில் இந்திய கொடிகள் பறக்கப்படப்பட்டிருந்தன. இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியை ஆதரித்த வின்சன்ட் சர்ச்சில் சிலைக்கு அருகாக காந்தியின் சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது.
இன்றைய செய்தி அறிக்கையில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று யாழ்ப்பாணம் உட்பட பல இடங்களுக்கு சென்றிருந்தார். முன்னதாக புராதன நகரான அனுராதபுரத்துக்கு சென்று அங்கு பௌத்த மத வழிபாடுகளில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் தலைமன்னாரிலிருந்து மடு வரையிலான ரயில் பாதையையும் அவர் திறந்து வைத்தார். அவரது வட இலங்கை பயணம் குறித்த விரிவான செய்திகளை தருகின்றார் அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கொழும்புக்கு நேற்று வருகை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை வடமத்திய மாகாணத்தின் புராதன நகராகிய அனுராதபுரத்திற்கு சென்று போதி வழிபாட்டில் கலந்து கொண்டதன் பின்னர் வடக்கே தலைமன்னாருக்கு சென்று அங்கு ரயில் சேவையை ஆரம்பித்து வைத்தார். அங்கிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த அவர் யாழ் பொது நூலகத்தில் கலாச்சார நிலையத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். அங்கு இடம்பெற்ற நிகழ்வை அடுத்து இளவாலை பகுதியில் இந்திய வீட்டுத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள வீடுகளை கையளிக்கும் வைபவத்தில் அவர் கலந்து கொண்டார்.
जब பரிவார் உஜட் ஜாத்தா ஹை கர் உஜட் ஜாத்தா ஹை குலே ஆஸ்மான் கே நீச்சே.
இங்குள்ள சூழல் மனதை மிகவும் உலகச் செய்யும் வகையில் உள்ளது. மக்கள் குடும்பத்தை இழந்து வீடுகளை இழந்துள்ள நிலை காணப்படுகிறது. வானமே கூரையாக மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த சிரமமான சூழலை நான் புரிந்து கொள்கின்றேன். இந்த வீடுகளை இழந்த மக்களுக்காக ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுக்கும் பணியில் இந்திய அரசு ஈடுபட்டு வருகின்றது. அவ்வகையில் மிகவும் துன்பத்தில் இருக்கும் சில மக்களுக்கு வீடுகளை வழங்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டி இருக்கின்றது. இங்கு அமைக்கப்படும் வீடுகள் தனித்துவமான வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றார் நரேந்திர மோடி அவர்கள். வடபகுதி மக்களின் நல்வாழ்வுக்கு இந்தியா எப்போதும் துணையாக இருக்கும் என்றும் அவர் இங்கு குறிப்பிட்டார்.
ஜாஃபனா கே சபி பாயோ பெஹனோ கோ பஹோத் ஹி அச்சி சுகி ஜிந்தகி கே லியே ஔர் ஸ்ரீலங்கா கி பிரகதி கே லியே மேரி தரப் சே பாரத் கி தரப் சே ஹமேஷா சாத் ஔர் சஹயோக் ரஹேகா யே விஸ்வாஸ் திலாதா ஹூன்.
யாழ்ப்பாண மக்களின் சுகமான வாழ்க்கைக்கும் இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்பதையும் நான் உங்களுக்கு உறுதிபட கூறுகிறேன். இலங்கையில் எனது 2 நாள் பயணத்தின் கடைசி பொது நிகழ்ச்சியான இந்த நிகழ்வு எனக்குள் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்கும் நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது என்பது எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலைமைகள் மாறி அனைவரும் நலமுடன் வாழும் சூழல் ஏற்படும் என நம்பிக்கையுடன் நான் இங்கிருந்து செல்கிறேன் என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்திய பிரதமர் நகுலேஸ்வரம் கோவிலில் வழிபாடு நடத்தியதன் பின்னர் அங்கிருந்து கொழும்புக்கு பயணமானார். இது பற்றி கருத்து வெளியிட்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்,
நாங்கள் பல விதத்திலும் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்போம் என்று சொல்லியிருந்தோம். அவற்றை நாங்கள் எழுத்தில் போட்டிருக்கின்றோம். நேரடியாக குறிப்பிடுவதானால் 13வது திருத்த சட்டம் போதுமானது அல்ல. அதற்கு பதிலாக நல்லதொரு திட்டத்தை இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் வடகிழக்கு மாகாண அரசாங்கங்களும் சேர்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து ஒரு நல்லதொரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டோம்
என தெரிவித்தார். இதற்கிடையில் இடம்பெயர்ந்தவர்களை அவருடைய சொந்த காணிகளில் மீள்குடியேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய பிரதமரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று யாழ்ப்பாணத்தில் பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. இதற்கான அழைப்பை தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் விடுத்திருந்தது. இந்திய பிரதமர் வருவதற்கு முன்னதாக பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்த இந்த பேரணி நகர வீதிகள் வழியாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் சென்று மகஜர் கையளிப்புடன் முடிவடைந்தது.
இடம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களை மீள்குடியேற்ற வேண்டும். இராணுவம் அவர்களுடைய காணிகள் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய காணிகளை மக்களுக்கு அளித்து அவர்களை மீள்குடியேற்ற வேண்டும். அதற்காக இலங்கை அரசாங்கத்தை இந்திய பிரதமர் வலியுறுத்த வேண்டும். யுத்தம் நடந்த காலத்தில் யுத்தத்திற்கு பிற்பாடு கடத்தப்பட்டவர்கள் இராணுவத்தினமென்று சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. இந்திய பிரதமருக்கு நாங்கள் சொல்கின்றோம், இந்த காணாமல் போனவர்களை தேடி பார்த்து அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகள் அல்லது அவர்கள் குற்றம் செய்திருந்தால் சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் என்று. அடுத்த விடயமாக அரசியல் கைதிகளை உடனடியாக இந்த அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 3 விடயத்தையும் இந்திய பிரதமர் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதோடு இந்திய அரசாங்க பக்கம் பிரதமர் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. இந்திய இழுவை படங்கள் இங்கே வருகின்றபடினால் எங்களுடைய நாட்டு மீனவர்கள் மிகவும் மோசமான முறையில் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்த 2 மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை எட்டுவதற்கான நடவடிக்கையை இந்திய பிரதமர் எடுக்க வேண்டும்
என இந்த பேரணி குறித்து தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள் தெரிவித்தார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இந்திய பிரதமர் கொழும்பு மற்றும் வடபகுதிக்கு மட்டுமே சென்றுள்ளார் என்றும், கிழக்கு மாகாணத்திற்கு அவர் வராதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றார்கள். இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான வருகையின் போது கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அம்மாகாணத்தில் பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ஏனைய நாட்டு தலைவர்களைப் போன்று இந்திய பிரதமரும் நடந்து கொண்டுள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரான குமாரசாமி நாகேஸ்வரன்.
பழமையாக இப்ப கடந்த காலங்களில் வருகின்ற அனைத்து ராஜதந்திரிகள், சர்வதேச தலைவர்கள், அரசு நாடுகளினுடைய ஜனாதிபதி பிரதமர் உட்பட யாராக இருந்தாலும் வடக்கு நோக்கியதாக மட்டும் தங்களுடைய பார்வையை செலுத்துவதும், வடக்கில் தான் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருப்பதாக என்று நினைப்பதின் ஒரு அங்கமாகத்தான் கிழக்கு மாகாணம் புறந்தள்ளப்படுகிறது, அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய பிரச்சனை இந்தியா உட்பட அனைத்து ஏனைய நாடுகளிலும் கூட அது ஒரு விடயமாக தென்படவில்லை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்பது வடக்கினுடைய பிரச்சனை என்பதாக ஒரு குறுகிய கண்ணத்துவத்தின் பார்த்து கிழக்கு மாகாண மக்கள் தமிழ் மக்கள் தொடர்பான கருத்தினை இந்தியாவிடம் ஏற்படவில்லை என்றுதான் இன்னமும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமை, குறிப்பாக சம்பந்தன் ஐயா கிழக்கு மாகாண சேர்ந்தவராக இருந்தும் இந்தியாவுடைய தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு அவர் விரும்புகின்றார் அல்லது அதற்காக செயல்படுகிறார் என்று பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுகின்றது. சம்பந்தன் ஐயா எதிர்பார்த்தார், விரும்பி இருந்தார் திருக்கோணேஸ்வரத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று. அது நடைபெறாதது வந்து சம்பந்தன் ஐயாவுக்கு கூட சில வேளை ஏமாற்றமாக இருக்கும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் மக்களை பொறுத்தவரையில், கிழக்குமான தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது.
இந்திய பிரதமர் திருகோணமலைக்கு வருகை தருவார் என்ற நம்பிக்கையை கொண்டிருந்த தங்களுக்கு அவர் வருகை தராமை பெரும் ஏமாற்றம் என்கின்றார் ஓய்வு பெற்ற அதிபரான எஸ் நவரத்னம்.
குறிப்பாக சொல்ல போனால், திருகோணமலையில் இந்தியாவினுடைய சொத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது எண்ணெய் குதங்கள் இருக்கின்றது, அது இந்தியாவினுடைய அனுசரணையோடு அமைக்கப்பட இருக்கின்ற அனல் மின் நிலையத்தினால சுமார் 5000 குடும்பங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில அவர் வந்திருப்பாராக இருந்தால் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக உணர்ந்து ஏதாவது ஒரு பரிகாரம் காணக்கூடியதாக இருந்திருக்கும். அவ்வாறு இல்லாமல் அவர் மாத்திரம் அவருடைய விஜயம் மட்டுப்படுத்தப்பட்டு திருகோணமலை, கிழக்கு போன்ற பிராந்தியங்களுக்கு அவை வராதது ஒரு பெருத்த ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது.
இந்திய பிரதமர் குறிப்பாக தங்கள் பிரதேசத்துக்காவது வந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை சம்பூர் பிரதேச மக்கள் கொண்டிருந்தார்கள்.
கடைசி கிழக்கு மாகாணத்துக்கு வர அவுட்டால் நடந்து சம்பூருக்காவது வந்திருக்கணும், சம்பூர் மன்ற மக்களை பார்வையிட்டு இருக்கணும், இந்த இடத்தை வந்து அவர் பார்த்திருக்கணும். கட்டாய இந்த மக்கள், இந்த மக்கள் நிலைப்பாடு என்ன, இந்த அலுமினியம் கட்டுறதால இந்த மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அந்த மக்கள் குடியிருந்த இடமானவர் வந்து பார்க்கணும். வேண்டாம், அரசாங்கம் வரைக்கும் கொடுத்திருக்குது, எப்படி தர கொடுத்துருக்கேன்னு சொன்னா, இந்த பிரதேசத்துல இந்த மனித இனமே வாழாத இடம் என்ற அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்குது. மனிதன் வாழ்த்த இடமா வாழாத இடமா இங்க ஊர்ல இருக்கு, ஊர்ல இருக்கிறவர்கிட்ட கேட்டறியணும். இந்த மூதிர் பிரதேச மக்கள் எல்லாருக்கும் பெரிய கவலை இருந்தால் வர முடியும்
என்று கிழக்கு மாகாணத்தில் பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டார்கள்.
இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மோடி அவர்கள், மலையக மக்கள் குறித்து ஏதும் பேசாதது வருத்தம் அளிக்கிறது என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான ராதாகிருஷ்ணன் நமது செய்தியாளர் உதயகுமாரிடம் தெரிவித்தார். அவரது செய்தி குறிப்பு.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது, இலங்கை வாழ் இந்திய வம்சாவளிகள் பற்றி எதுவும் குறிப்பிடாமை தங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவரும் கல்வித்துறை இராஜாங்க அமைச்சருமான வி ராதாகிருஷ்ணன் கவலை வெளியிட்டுள்ளார்.
பெரும் எதிர்பார்ப்பு இருந்ததும் இந்திய பிரதமர் இங்கு வந்து இந்திய வம்சாவளி மக்களை பற்றி எதுவும் பேசவில்லை என்ற ஒரு அங்கலாய்ப்பு மன வருத்தம் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் வேற நாட்டு பிரதமர்கள் வரும்பொழுது நாங்கள் இதை எதிர்பார்க்க முடியாது. இந்திய ஒருத்தர் இந்த நாட்டுக்கு வரும் பொழுது இந்திய வம்சாவளி மக்களை எதிர்பார்ப்பார்கள், அந்த வம்சாவளி மக்களை பத்தி ஏதாவது அவர் பேசுவாரா என்று. ஆகவே அவருடைய பேச்சிலே அந்த இது குறிப்பிடப்படவில்லை என்பது மன வருத்தமாக இருக்கின்றது. அவருடைய பிசி ஷெட்யூல் காரணமாக மலையகத்துக்கு வரவில்லை. இருந்தாலும் கூட மலையக மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாகத்தான் இருந்தது. அவர் அந்த பகுதியிலே வர வேண்டும், மலையக மக்களையும் பார்க்க வேண்டும், அவருடைய பிரச்சனையும் அணுக வேண்டும் என்று. ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய பிரச்சனை என்பது வடகிழக்கு பிரச்சனை மட்டுமல்ல, அது மலையக பிரச்சனை இருக்கின்றது என்பது மலையக மக்களுடைய எதிர்பார்ப்பாகும். ஆகவே இந்த அவர் வந்திருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவருடைய 2 நாள் விஜயம் காரணமாக அது வர முடியாது என்று எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் சந்தோஷமா இருந்திருக்கும்
என்றும் குறிப்பிட்டார் மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவரும் கல்வித்துறை இராஜாங்க அமைச்சருமான வி ராதாகிருஷ்ணன்.
நமது கிழக்கிலங்க செய்தியாளர் உதயகுமார். இலங்கையின் மலையக பகுதிக்கு நரேந்திர மோடி செல்லவில்லை என்றாலும், மலையக பகுதியைச் சேர்ந்த தலைவர்கள் அவரை இன்று மாலை கொழும்பில் சந்தித்து பேசியுள்ளார்கள். இதுகுறித்து அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசனிடம் முக்கியமாக என்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்று கேட்டேன்.
இந்திய பிரதமர் எங்களை புதுநிலைக்கு வர முடியுமா என்று மகிழ்ச்சியுடன் எங்களை பார்த்து கோரிக்கை விடுத்தார். இச்சு வருவோம் என்று கூறியிருந்தோம். அது மாத்திரமல்ல, வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழக்கூடிய தமிழ் மக்கள் சம்பந்தமாக தனக்கு போதிய தரவுகள் கிடையாது, விவரங்கள் கிடையாது, தகவல்கள் கிடையாது, ஆகவே அவற்றை தான் சேகரிக்க தொடங்கியிருப்பதாக கூறியிருந்தார். நிச்சயமாக சம்பந்தமாக எங்களை ஒத்துழைப்பை தான் நாடுவதாக கூறியிருந்தார். நிச்சயமாக அந்த ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்று கூறியிருந்தோம்.
உங்களை டெல்லிக்கு வருமாறு அவர் அழைப்பு விடுத்ததற்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் பின்னாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து அதற்கு ஏதாவது சம்மதம் தெரிவித்தாரா இந்திய பிரதமர்?
வடக்கு கிழக்கு உள்ளே வாழக்கூடிய தமிழ் மக்கள் சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி அக்கறையுடன் செயல்படுகின்றது, அதே போல வடக்கு கிழக்கு வெளியே வாழக்கூடிய தமிழ் மக்கள் சம்பந்தமாக, குறிப்பாக மலையகத்தில் வாழக்கூடிய தோட்ட தொழிலாளர் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுக்கு கோரிக்கை முன்வைத்திருந்தோம். அதாவது 20,000 வீடுகள் மேலதிகம் தேவைப்படுகின்றது. கட்டப்படக்கூடிய வீடுகளுக்கு இந்திய அரசாங்கம் நிதியுதவி செய்திருக்க வேண்டும், ஆவண செய்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம். அது சம்பந்தமாகத்தான் மிகவும் சாதகமாக பரிசீலிப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். அது பெரிய வெற்றியாக வந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கருதுகின்றோம். மோடி அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே தமிழர்கள் ஐக்கியமாக இருந்திட வேண்டும், ஐக்கிய இலங்கைக்குள்ளே அதிகபட்சமான உரிமைகளை நியாயமான உரிமை பெற்றிட வேண்டும் என்றால் தமிழர்கள் ஐக்கியமாக இருந்திட வேண்டும் என்று கூறியிருந்த கருத்து மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. அந்த கருத்து என்னை உற்சாகப்படுத்துகிறது கூற வேண்டும். வடக்கு கிழக்கு உள்ளே எப்படி தமிழ் மக்கள் ஐக்கியமாக தமிழ் கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கின்றார்கள், அதே போல வடக்கிற்கு வெளியே வாழக்கூடிய தமிழ் மக்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிட வேண்டும் என்ற எங்களது அந்த எதிர்பார்ப்புக்கு, எங்களது திட்டத்துக்கு, எங்களது நிலைப்பாடுகளுக்கு அவரது அந்த கருத்து சாதகமாக இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
மலையக தலைவர்களை பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு வர சொல்லி இருப்பொழுது நீங்கள் கேட்டிருந்த 20,000 வீடுகளுக்கு ஆவண செய்வேன் என்று சொன்னதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பயணத்தின் பொழுது அவர் மலையக பகுதிக்கு வராதது வந்து அங்குள்ள மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கிறதே அப்படிங்கிற கருத்துக்கள் வந்திருக்கு. அந்த கருத்தை வந்து நீங்க இந்திய பிரதமர்கிட்ட சொன்னீங்களா?
நாங்கள் அவரிடம் நாசுக்காக தெரிவித்திருந்தோம். உண்மையிலேயே எங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது. நாங்கள் இந்த பயணத்தின் போது அவர் மலையத்துக்கு வராத விஷயம் என்பது லொஜிஸ்டிக்கல் இஷ்யூ என்று சொல்வார்கள், அதாவது நடைமுறை பிரச்சனை சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அவரது பயண ஏற்பாடுகளை ஏற்கனவே முன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காருக்கினாலே அதில் வர முடியாமல் போயிருக்கின்றது. ஆனால் மலையக மக்கள் தொடர்பாக அவரது அக்கறை, இந்திய அரசு அக்கறை நிச்சயமாக பேச்சுவார்த்தை வெளிப்பட்டிருக்கின்றது, அது சாதகமாக இருக்கின்றது. எதிர்காலம் நிச்சயமாக மலையக மக்கள் தொடர்பாக ஒரு அக்கறை, அதிகமான அக்கறை வெளிப்படும் நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆகவே மலையத்துக்கு மோடியர் வரவில்லை என்பது கவலைத்தான், ஆனால் வராதது பெரிய ஒரு பிரச்சனையாக ஆக்கி எங்கள் இருக்கிற உறவை நாங்கள் குழப்பிக்கொள்ள விரும்பவில்லை.
ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன். இலங்கைக்கான 2 நாள் பயணத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த பயணம் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது என்று தினக்குரல் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் வி தனபாலசிங்கம் அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் இந்தியா அதன் நல்லெண்ணங்களை பயன்படுத்தி செயற்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடையதும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் சக்திகளினதும் இடையறாத கோரிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்தியாவுக்கு கடந்த மாதம் சென்ற பொழுது இனப்பிரச்சனை பற்றியோ அரசியலமைப்புக்கான 13வது திருத்தம் பற்றியோ எந்த பேச்சுக்களும் அங்கு எடுபடவில்லை. அதை எதை பற்றியும் இந்திய தலைவர்கள் இவர்களுடன் பேசவில்லை. அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அவதானிகளும் சரி, இலங்கையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அரசியல்வாதிகளும் புதிய அரசாங்கத்துடன் நெருக்கமான உறவை பேணுகின்ற ஒரு அக்கறையில் தமிழர் பிரச்சனை சம்பந்தமான சிக்கலான விவகாரங்களில் இந்தியா இப்போதைக்கு பேசுவதில் அக்கறை காட்டாது என்று ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டார்கள். ஆனால் அவர் மோடி அவர்கள் வந்து முதல் நாளே நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த வைபவத்தில் அங்குதான் அந்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. அரசாங்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற செயல்முறைகளை துரிதப்படுத்துவதற்கு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதற்கு அப்பாலும் செல்ல வேண்டும், செல்வதில் நாட்டம் காட்ட வேண்டும் என்பதை வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். அந்த வகையில் இனப்பிரச்சனை தீர்வில் மோடி அரசாங்கம் இப்போதைக்கு அக்கறை காட்டுவதற்கு இல்லை என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான செய்தியை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த 13வது திருத்தத்துக்கு அப்பால் செல்வதோ அல்லது 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா இத்தகைய நெருக்குதலையோ நல்லெண்ணத்தையோ பயன்படுத்தும் என்பது பற்றி எதுக்குமே தெளிவாக தெரியவில்லை. முன்னைய தலைவர்களும் இந்தியாவுக்கு இலங்கை தலைவர்கள் சென்ற நேரங்களில் எல்லாம் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், 13வதுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்று இடையறாத கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தன இந்திய தரப்பினால். எல் ராஜபக்சே போன்றவர்கள் 13வதுக்கு அப்பால் நான் செல்வேன் என்று கூட சொல்லியிருந்தார், ஆனால் எதுவும் நடைபெறவில்லை. இந்தியாவினால் கடந்த 28 வருட காலத்தில் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஏனும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்தை வழக்கி கொண்டதவோ அல்லது இழங்க வைக்கவோ அல்லது நல்லெண்ணத்தை பயன்படுத்தி ஏன் எதையாவது சேவிக்கவோ முடியாமல் இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் மோடி அவர்கள் இப்பொழுது இங்கு வந்து சொல்லி இருக்கின்ற செய்திகள் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற மாதிரி இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் இந்த நம்பிக்கை அடுத்து வரும் நாட்களில் என்ன வகையாக செயல் வடிவம் பெறும் என்பதில் தான் எல்லாமே தங்கி இருக்கிறது.
ஆனால் கடந்த இந்த 28 வருடத்தில் பெரும்பாலான பகுதி வந்து இலங்கையில் ஒரு உள்நாட்டு போர் மிகவும் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். இப்பொழுது அந்த போர் முடிந்து விட்டது என்ற நிலையில் இந்தியாவினால் ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்குமா?
இந்தியாவை பொறுத்தவரை இங்கு நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும். இலங்கை இந்திய சமாதான உடன்படிக்கை என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்பு அக்கறைகள், பல்வேறு விதமான தந்திரோபாய நலன்கள் அவற்றையும் உள்ளடக்கியதாக கச்சாத்திரப்பட்டிருந்தாலும் அடிப்படையில் அது கச்சாத்திரப்பட்டதற்கான நோக்கமே இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவதுதான். மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்கி தீர்வை கொண்டு வருகின்ற நோக்கத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. தமிழர் தரப்பு அந்த உடன்படிக்கையில் சம்பந்தப்படுத்தப்படவில்லை. தமிழர்களின் நலன்கள் என்று சொல்லப்பட்டவற்றையும் இந்தியா தான் தங்கையில் எடுத்துக்கொண்டது. அதனால் இந்தியா இந்த விடயத்தில் தமிழருடைய நலனை தங்கையில் எடுத்துக்கொண்டதால் இதில் இருந்து இந்தியா விலகி செல்வது என்பது முடியாத காரியம்.
இந்தியா அல்லது இந்தியாவினுடைய ஒரு பிரதமரின் வருகை என்று பேசப்படுகின்ற பொழுது, குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கு இந்திய ராணுவம் செய்ததாக சொல்லப்படுகின்ற சில கொலைகள் அல்லது வன் செயல்கள் தொடர்பாக அந்த பகுதி மக்களிடையே ஓரளவு மனக்கசப்பு காணப்படுவதாக தெரிகின்றது.
கடந்த 30 வருட யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ராணுவத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு மனக்குறைகள், கவலைகள், பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதுடன் ஒட்டுமொத்தமாக அதை பார்க்க வேண்டுமே தவிர இந்தியாவை இதற்காக மன்னிப்பு கேட்குமாறு விடுக்கப்படுகிற கோரிக்கைகளை இந்தியா எந்த வகையாக பார்க்கும் என்பது குறித்த எந்தவித சமீட்சைகளும் எங்களுக்கு தெரியவில்லை.
தினக்குரல் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் தனபாலசிங்கம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் தான் பதவி விலகக்கூடும் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்த பிபிசியின் ஒரு செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
போப் பதவியிலிருந்து தான் விலகக்கூடும் எனும் சமிகையை கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பிரான்சிஸ் வெளியிட்டுள்ளார். தனக்கு முன்னர் பதவியிலிருந்து போப் பெனடிக் போலவே தானும் பதவி விலகக்கூடும் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக, அதாவது போப்பாக அவர் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையிலேயே மெக்சிகோ நாட்டு தொலைக்காட்சியொன்றிற்கு அளித்த பேட்டியொன்றிலேயே இந்த சமிகையை அவர் வெளியிட்டார். போப்பாக 2 வருடங்கள் பொறுப்பில் இருக்கும் தான் நீண்ட காலத்திற்கு அதில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை குறிப்புணர்த்தியுள்ளார். ஆண்டவர் தன்னை வத்திகானுக்கு சிறிய காலத்திற்கே அனுப்பியுள்ளார் என்று தான் கருதுவதாகவும், அதன் காரணமாகவே ஒரேயொரு பெட்டியுடன் தான் ரோமுக்கு வந்துள்ளதாகவும் அவர் அந்த பேட்டியில் தெரிவித்தார். 4 அல்லது 5 வருடங்கள் அல்லது குறைவான காலப்பகுதியே தான் போப்பாக இருக்கக்கூடும் என பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்தார். தனக்கு முன்னர் போப்பாக இருந்த பெனடிக்ட் அவர்கள் பதவி விலகியது மிகவும் தைரியமான ஒரு செயல் என்றும் புகழ்ந்துரைத்தார். பெனடிக்ட் அவர்கள் போப் பதவியிலிருந்து விலகியது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக பார்க்கக்கூடாது என்றும், அதை ஒரு பெரிய சீர்திருத்த முயற்சியாகவே பார்க்க வேண்டுமென்றும் போப் பிரான்சிஸ் கூறுகிறார். அவ்வகையில் கத்தோலிக்க திருச்சபை எனும் மாபெரும் ஒரு நிறுவனத்தில் புதிய வழியொன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த பேட்டியில் கூறினார். முன்னரும் கூட போப் பதவியிலிருந்து தான் ஓய்வு பெறக்கூடும் என்பதற்கான சமிக்ஞைகளை அவர் வெளியிட்டிருந்தார். எனினும் கத்தோலிக்க திருச்சபையில் பொறுப்புகளில் இருப்பதற்கு வயது வரம்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தான் எதிர்ப்பதாகவும் அவர் கூறுகிறார். போப் பதவியில் ஒருவர் 80 வயது வரை இருந்தால் அவர் இயலாதவர், அவரால் ஒன்றும் காத்திரமாக செய்ய முடியாது எனும் எண்ணம் ஏற்படக்கூடும் எனவும் போப் பிரான்சிஸ் கருத்து வெளியிட்டுள்ளார். கடந்த 2013 மார்ச் 13 போப்பாக பதவியேற்ற பிரான்சிஸ் எளிமையாக வாழ்க்கை மேற்கொண்டுள்ளார் என புகழாரங்கள் சூட்டப்படுகின்றன. அதேவேளை அந்த திருச்சபையின் உள்ளக நிர்வாக அமைப்பை சீர்திருத்தம் செய்யவும் அவர் உறுதிகளை வழங்கியுள்ளார். தனது கருத்துக்கள் ஒரு எண்ணமே என்று கூறியுள்ள அவர், அதுவே முடிவல்ல என்றும் வலியுறுத்தியுள்ளார். போப்பாக இருப்பது குறித்து மகிழ்ச்சி என்றாலும், முகம் தெரியாமல் ஒரு பாதிரியாராக மக்கள் சேவை செய்து வந்த வாய்ப்பை தான் இழந்துள்ளதாகவும் மெக்சிகோவின் டெலிவிசியா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அளித்த அந்த பேட்டியில் போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். யாரும் அறியா வண்ணம் ஒரு நாள் ரோமிலிருந்து வெளியேறி ஒரு சாப்பாட்டுக் கடையில் சென்று பீட்சா சாப்பிட வேண்டுமென்பதே தனக்கு இப்போது இருக்கும் ஒரே ஆவல் எனவும் அந்த பேட்டியில் அவர் மென்மையான நோக்கில் கூறினார்.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர் கடிதங்களையும் எண்ணங்களையும் தாங்கி வரும் நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதாராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாம் சங்கீதா.
சென்னை நேயர் சுந்தரராஜன் எழுதும் மின்னஞ்சலில், தங்களுடைய இணையத்தை தற்போதுதான் பார்த்தேன், மகிழ்ச்சியாக உள்ளது. உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் எங்களது மின்னஞ்சலில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்து கொடுத்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிறார்.
நேருக்கு நன்றி. எம்முடைய இணையதளத்திலேயே RSS செய்தி சேவை என்ற வசதி இருக்கிறது. இதன் மூலம் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பகிர்ந்து கொள்பவர்கள் நமது செய்திகளை உடனுக்குடன் பெற முடியும். நன்றி. சரி, இனி அடுத்த கடிதம். இந்திய அரசு டெல்லி பாலியல் வல்லுறவு குறித்து BBC ஆவணப்படத்தை தடை செய்தது குறித்து எழுதுபவர் பெங்களூரு நேயர் ராஜா மதிவாணன். இந்திய அரசு இந்தியாஸ் டாட்டர் ஆவணப்படத்தை தடை செய்ததற்கு நன்றி சொல்லியாக வேண்டும். இல்லையென்றால் இந்த படத்தை நான் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. இவர்கள் தடை செய்த காரணத்தினால்தான் இப்படி ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டது என்பது என்னை போன்ற பலருக்கு தெரிய வந்தது. கல்வியின்மையும் வறுமையும் எப்படி மனிதர்களை மிருகங்களாக வளர்க்கின்றது என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் கல்வி, வறுமை ஒழிப்பு என்று கோஷமிடும் அரசியல்வாதிகள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்தால் நல்லது என்கிறார்.
இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினை பற்றி எழுதும் ஜெர்மனி நேயர் சரவணன், இந்திய மீனவர்கள் குறித்த இலங்கை பிரதமரின் கருத்தை வட இலங்கை மீனவர்கள் வரவேற்றிருப்பது வருத்தம் அளிக்கின்றது. ஒரு ஈழத்தமிழனாக இதனை ஜீர்ணிக்க முடியவில்லை. போர்க்காலத்தில் கடல் எல்லை கடந்து திருட்டுத்தனமாக சென்ற இலங்கை தமிழர்களை பாதுகாப்பளித்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் போனது வெட்கத்தை தருகின்றது. எங்களுக்காக உயிர் தியாகம் செய்த சகோதரி செங்கோடி முத்துக்குமாரன் ஆகியோரின் ஆன்மா எங்களை மன்னிக்குமா? ஒரு குடிமகனாக இலங்கை பிரதமரின் கருத்தை ஏற்பதாக கூறுவது பச்சை சந்தர்ப்பவாதம். திடீர் தேசியவாதமும் தேசிய பற்றும் என்னை தலைகுனிய வைக்கின்றது.
காவிரி நீர் மாசடைவதை பற்றி தமிழோசியில் சுவாமிநாதன் தயாரித்து அளிக்கும் புதிய தொடர் குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் VT ரவிச்சந்திரன், பொலிவிழக்கும் பொன்னி நதி காவிரியின் தற்போதைய நிலை மிகவும் துயரகரமானது. முதல் காரணம் அரசியல், அடுத்து மக்களும் மக்கள் தொகை பெருக்கமும். விரைவில் திருச்சியில் காவிரி மற்றொரு கூவமாகிவிடும். காவிரியின் நிலை கண்டு கண்ணீர் தான் வருகிறது என்கிறார்.
சூரிய சக்தியால் இயங்கும் விமானம் குறித்த செய்தி குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இதுபோன்ற சாதனை முயற்சிகள் சூரிய ஆற்றல் பயன்பாட்டாளர்களிடம் உத்வேகம் தரும். சூரிய ஆற்றல் போன்ற தூய ஆற்றலை பயன்படுத்துவதால் உலக வெப்பமாதல் குறையும் என்கிறார்.
ஆப்கானிஸ்தானில் வாடகை கார் ஓட்டும் பெண் குறித்த காணொலி பற்றி எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், ஆப்கானிஸ்தானில் தனது குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு வருமானம் ஈட்ட சாரா என்ற ஒரு பெண் பல இன்னல்களையும் சமாளித்து டாக்ஸி ஓட்டுநர் ஆயிருப்பதைக் கண்டேன். தாலிபான்களின் அச்சுறுத்தல், இஸ்லாமிய கட்டுப்பாட்டையும் மீறி ஒரு பெண் செயல்படுவது பாராட்டுதற்குரிய செயலாகும் என்கிறார்.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் குறித்து எழுதும் கனடா நேயர் சரோ வர்ணன், முதுமையை மனித மனங்களின் அனுபவங்கள் வாயிலாக உணர்வு ரீதியாக அறியும் போது சோகம் என்ற சொல்லுக்கு உருவம் கொடுப்பது சுலபம். ஆனால் உள்ளத்தில் ஏற்படும் உணர்வுகளுக்கு வடிவம் கொடுக்க முடியாது. நோயால், பிரிவால், கொடுமையால், வறுமையால் முதியவர்கள் அனுபவிக்கும் சோகத்தை மாறுபட்ட பார்வையுடன் BBC ஒலித்த ஜெகதீசனின் படைப்பு இனிவரும் காலங்களில் பெற்றோரை புறக்கணிக்க நினைக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பினையாக அமைக்கும் என நம்புகிறேன்.
ஜெயலலிதா வழக்கு குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நூகத்தம்பி, தீர்ப்புகள் ஜெயலலிதா அவர்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருந்தாலும் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகும் வாய்ப்பும் அளிக்கப்படும். அதுவும் இதுபோல 6 மாதங்களுக்கு நடக்கும். அது முடிய தமிழக பொதுத் தேர்தல் வரும். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சி தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று எல்லா அரசியல் தலைவர்களையும் கேட்க வேண்டும் என்கிறார். சரி, இனி Facebook மூலம் வந்திருக்கும் கருத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாமே சங்கீதா.
இந்திய பிரதமர் இலங்கைக்கு விஜயம் செய்தது குறித்து எமது செய்திகள் குறித்து கருத்து எழுதியுள்ள லக்ஷ்மண் வித் எனும் நேர், இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் வரட்டும் என்கிறார்.
தயா தயா என்னும் நேரோ, தன்னுடைய உள்நாட்டு பிரச்சனையே பார்க்க முடியவில்லை. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒழுங்காக தண்ணீர் கொடுக்க முடியவில்லை. இலங்கை பிரச்சனைக்கு இவரால் தீர்வு காண முடியுமா என்று கேட்கிறார்.
விண்ணாங்கு என்னும் நேயரோ, இந்திய ராணுவ கற்பழிப்புகளுக்கு நியாயம் வேண்டும் என்று எழுதியுள்ளார்.
சதீஷ் சதானந்தம் என்னும் நேயர், பொருளாதார உறவா அல்லது தமிழர்களை போட்டு தள்ளும் உறவா என்று கேட்கிறார்.
இலங்கையில் போர்க்குற்ற விசாரணைக்கு வெளியோர் தேவையில்லை என்று BBC செவ்வியில் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருப்பது குறித்து கருத்து எழுதியுள்ள அண்ணாமலை இந்திரராஜா என்னும் நேயர், நானே ராஜா நானே மந்திரி என்று குறிப்பிட்டுள்ளார்.
சுரேஷ் கோபி என்னும் நேயர், நடக்கும் என்பார் நடக்காது என்கிறார்.
கிரி செல்வரத்னம் என்னும் நேயர் இதே செய்தி குறித்து கருத்து கூறுகையில், உள்நாட்டு விசாரணை என்பது வழமை போல ஒரு நாடகம்தான் என்றுள்ளார்.
நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதாராஜன். நேர்களே, BBC தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் BBC தமிழ் .com எனும் இணையதளத்திலும் கேட்டு கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலம் மற்றும் சமூக தளங்கள் மூலமாகவும் உடனடியாக உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.